நம்முடைய வாழ்க்கையே தாய்மையிலே இருந்துதான் துவங்குகிறது. ஹிந்துவினுடைய தர்மம் தாய்மையிலே இருந்துதான் ஆரம்பமாகிறது. அதனாலே தான் தாயை வணங்குகிறோம். சக்தி, மாரியம்மன், வள்ளி, தெய்வாரை என்றெல்லாம் தெய்வங்களிலே பெண் தேவதைகள் உள்ளது ஹிந்துக்களுக்கு மட்டுமே, வேறு யாருக்கும் கிடையாது. தாய்மையிலேதான் நம்முடைய வாழ்க்கை முழுக்க ஆரம்பமாகிறது. வாழ்க்கையை தொடங்குவது தாய்மையிலே இருந்துதான் என்பதற்கு அடையாளமாக சிக்காகோவில் பிரசங்கம் நிகழ்த்த சென்ற போது விவேகானந்தர் பேச ஆரம்பித்தார். சுவாமி விவேகானந்தர் அருமை தாய்மார்களே என்று ஆரம்பித்தார். இளம் பெண்களாக உட்கார்ந்திருந்தவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். சிரித்தவுடனே அவர் சொன்னார், நான் தாய்மார்களே என்ற உடனேயே நீங்கள் சிரிக்கிறீர்கள். என்னடா, நமக்கு கல்யாணம் கூட ஆகவில்லையே, நம்மை தாய்மார்களே என்று இவர் அழைக்கிறாரே என்று நீங்கள் கருதுகிறீர்கள். மேல் நாடுகளிலே உங்களை போன்றவர்கள் எல்லாம் பெண் என்றாலே காதலி அல்லது மனைவி என்றுதான் கருதுகிறீர்கள். எங்கள் ஊரிலே குழந்தை பிறந்தவுடனேயே அதை நாங்கள் தாயாகத்தான் கருதுகின்றோம். 60 வயது பிச்சைக்காரன் ஒருவன் 6 வயது சிறுமியை பார்த்து பிச்சை கேட்கும் போது பெண்ணே பிச்சை போடு என்று கேட்பதில்லை, தாயே பிச்சை போடு என்றுதான் அந்த 6 வயது சிறுமியை கேட்கிறார். 6 வயது சிறுமி 60 வயது கிழவனுக்கு தாயாக ஆக முடியாது, ஆனாலும் கூட அவன் தாயே பிச்சை போடு என்றுதான் கேட்கிறான். தாய்மையிலே இருந்துதான் எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நான் என்னுடைய தாயை வணங்குகிறேன், என்னுடைய மனைவியும் வணங்கியாக வேண்டும். எனக்கு அவள் தருகின்ற இன்பங்களுக்காக என்னுடைய தாயை அவள் விலை பேச முடியாது. என் வீட்டுக்கு என் தாய் தான் ராணி. ராணியினுடைய தோழி என்ற அந்தஸ்து தான் என் மனைவிக்கு உண்டே தவிர அவள் ராணியாக முடியாது. அவள் தன் மருமகளுக்கு ராணியாகலாமே தவிர என் தாய்க்கு அவள் தோழிதானே தவிர அவள் ராணி அல்ல. என் தாயை அவள் வணங்கவில்லை என்றால், நான் விரும்புகிற என் தாயை அவள் விரும்பவில்லை என்றால், என்னை விட்டு அவள் போக வேண்டியவளே தவிர என்னோட அவள் வாழ வேண்டியவள் அல்ல. தாய் போனால் வரமாட்டாள். ஒரு மனைவி அல்ல, 4 மனைவியை கூட கண்டாலே கட்டிக்கொள்ள முடியும். பாஷைக்கு ஒரு மனைவி, தேசத்துக்கு ஒரு மனைவி வேண்டுமானாலும் பிடிக்க முடியும். அதை உலகமும் ஆதரிக்கும். இது 8வது மனைவி என்றுதான் கேட்பானே தவிர ஏன் இந்த மனைவி என்று எவனும் கேட்க மாட்டான். எவ்வளவு பணம் வைத்திருக்கிறான் என்றுதான் எங்கள் ஜாதியிலே கேட்பார்கள். எப்படி சம்பாதித்தார் என்று கேட்கவே மாட்டார்கள். ஆகவே மனைவி என்பவள் எத்தனை தடவை வேண்டுமானாலும் வரலாம். தாய் என்பவள் வந்தால் ஒரு தடவைதான் வருகிறாள், போனால் அதோடு போய்விடுகிறாள். ஆகவேதான் எது சாஸ்வதமோ, எது சத்தியமோ, எது சர்வ நிச்சயமோ, அதிலே இருந்து நாங்கள் எங்களுடைய தர்மத்தை துவக்குகிறோம் என்றார் சுவாமி விவேகானந்தர் அவர். நாம் அதிலே இருந்து தர்மத்தை துவக்குகிறோம். ஜனனத்திலே இருந்து ஜனனத்திற்கு தேதி வைத்தான் இறைவன். மாதம் 10 ஆனால் பூமியிலே ஒரு குழந்தை ஜனிக்கும் என்பது தாய்மை அறியும், உலகம் அறியும், நர்சும் அறிவாள். சில அவசர குழந்தைகள் 9 பிறப்பது உண்டு. கொஞ்சம் டல்லா இருக்கிற குழந்தைகள் 11 மாசத்துல பிறப்பது உண்டு. சில குழந்தைகள் தானாக வெளியிலே வர பிடிவாதம் பிடித்து கத்தியாலே வெளியிலே வருவது உண்டு. ஆனால் மாதம் 10 ஆனால் குழந்தை பிறக்கும் என்பது நிலையான, நிரந்தரமான, உலகம் அறிந்த ஒரு உண்மையாகும். ஜனனத்தை இப்படி வைத்த இறைவன் மரணத்தை மட்டும் மறைவிலே வைப்பானேன்? ஜனனத்திற்கு தேதியை நிர்ணயித்தவன் ஜனனம் ஆனவுடனேயே ஜாதகத்திலேயே மரண தேதியையும் அவன் குறித்து கொடுத்திருக்க வேண்டும். காரைக்குடி கருப்பையா செட்டியார் மகன் ராமையா செட்டியார் 1981 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி சாவார் என்று ஒரு டைரியையும் அவன் கையிலே கொடுத்திருக்க வேண்டும். இது உண்மையாக தெரிகிற மாதிரி அதுவும் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால் என்ன நடக்கும்? 1981 தானே சாவம் என்று இவனுக்கு தோன்றும். பாம்பை கையாற தட்டி விளையாடுவான், 7 மாடியில் இருந்து குதிப்பான், யாரையும் எட்டி உதைப்பான், யாரையும் கையை பிடித்து எடுப்பான். அவனுக்கு சர்வ நிச்சயமாக தெரியும் இன்னும் 5 வருஷம் சாவு இல்லை என்று. அதனால எதுவும் செய்வான். எப்போது சாவு எப்போதும் வரலாம் என்று ரகசியமாக வைக்கப்பட்டதோ அங்கேதான் இறைவன் தன்னையும் வைத்தான். சாவு எப்போது வரும் என்று தெரியாமலே தான் நீங்கள் சன்னிதானத்துக்கு போகிறீர்கள். தேதி உங்கள் கையிலே இருந்தால் நீங்கள் கோவிலுக்கு ஏன் போகப் போகிறீர்கள்? அந்த தேதிக்கு முதல் நாள் போய் விடைபெற்று கொண்டு வரப்போகிறீர்கள். அந்த தேதியை அவன் ரகசியமாக வைத்த காரணத்தாலே தான் எப்போது சாவு வருமோ என்று தோன்றுகிறது. படுக்கையிலே படுக்கும் போதுதான் எந்த நாத்திகனுக்கு கூட தோன்றுகிறது நாம் செத்துப்போனால் எங்கே போக போகிறோம் என்று. என்னதான் பிடிவாதமாக அவன் இறைவனை நம்ப மறுத்தாலும், கடவுளை நம்புகிறவன் காட்டுமிராண்டி, கடவுளை வணங்குகிறவன் முட்டாள், கடவுளை உண்டாக்கியவன் கழுதை, அந்த பக்கம் போகிறவன்லாம் அயோக்கியன் என்று தெருவில் நினைக்கிற பிச்சைக்காரன் திட்டுகிற மாதிரி திட்டினாலும், அவன் படுக்கையிலே படுத்திருக்கும் போது கூட அவனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இதுக்கு அடுத்து என்ன என்று அவனுடைய அறிவுக்கு எட்டவில்லை. அவனுடைய பகுத்தறிவு படுக்கையோடு முடிகிறது. பகுத்தறிவு என்பது எதுவரையிலே இருக்கலாம் என்றால், எதை பகுத்தறியலாமோ அதைத்தான் பகுத்தறியலாம். ஒரு பெண்ணினுடைய உள்ளம், இது நல்ல உள்ளமாக இருக்குமா, கள்ளத்தனமாக இருக்குமா, இந்த சிரிப்பு சரியாக இருக்குமா, இல்லை வேஷமாக இருக்குமா என்று பகுத்தறியலாம். அவளுடைய உள்ளத்தைத்தான் நீ பகுத்தறிய முடியுமே தவிர, ஒரு பெண்ணை பார்த்த உடனேயே அவள் உடலையும் நீ பகுத்தறிய ஆரம்பித்தால் என்ன தோன்றும்? இந்த உடம்பு என்பது 6 கிலோ கறி, 4 கிலோ எலும்பு இவை கொண்டது என்றுதான் தோன்றுமே தவிர அவனுக்கு அழகு தோன்றாது. பகுத்தறியக்கூடியது உள்ளந்தான். அவன் பகுத்து அறிய முடியாதது ஒன்று இது, அவனுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது என்று ஒன்று வைத்தான், அதுதான் மரணம் என்பது. ஒரு துளி நீரிலே ஜனனம், ஒரு பொறி நெருப்பிலே மரணம், முடிந்து போகிறது கதை. அப்பு வாயு தேய், அப்புவிலே பிறந்து வாயுவிலே விளையாடி தேய்விலே கதை முடிந்து போகிறது. பஞ்சபூதங்களிலே 3 பூதங்களோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. வாழ்க்கைக்கு முடிவு என்று ஒன்று இருப்பதாலே தான் அந்த முடிவுக்கு முன்னாலே இறைவாக உன்னை நான் நம்புகிறேன், வணங்குகிறேன் என்று கோவிலிலே போய் முறையிட்டுக் கொள்ள வேண்டிய நிலை வருகிறது. சாதாரணமாக இறைவனுடைய நினைவு வராது. எனக்காய் இந்த சோதனை, ஐயோ கடவுளே என்று நாம் துடிப்பது உண்டு. உனக்குத்தான் இந்த சோதனை, இல்லை என்றால் எனக்கா கடவுளே என்று நீ ஏன் கேட்கப் போகிறாய்? காரிலே போய்கொண்டே இருக்கிறோம், என்ன பேசிக்கொண்டு போகிறோம்? இந்த ஜெயலலிதாவுக்கு வயசு என்ன? என்ன அவங்க ஓட்டு போடுற வயசு கூட வரலையாமே, அவங்க அம்மாவுக்கே ஓட்டு போடுற வயசு வரலையாமே. என்ன இந்த ஜெயசுதாவுக்கு வயசு என்ன, அவளுக்கு வயசு என்ன என்று பேசிக்கொண்டே போகிறோம். போகிற வழியிலே மட்டார் என்று ஒரு மரத்து மேலே கார் மோதினால் ஜெயலலிதா என்றா சத்தம் போடுகிறோம், கடவுளே என்றுதான் சத்தம் போடுகிறோம். ஆபத்து எப்போது வருகிறதோ ஆண்டவன் அப்போது ஞாபகத்துக்கு வருகிறார். அவன் ஆபத்திலே மட்டும் நினைவுக்கு வராமல் அடிக்கடி நினைவுக்கு வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவனை நம்பினால் ஏதோ அவன் காரியம் ஆற்றுகிறான். மெய் சிலிர்க்க வைக்கத்தக்க நிகழ்ச்சிகள் பாவத்தைத்தான் நான் கண்டிருக்கிறேன். கண்டபுராணம் முழுமையாக படித்ததில்லை, ராமாயணம் முழுமையாக படித்ததில்லை. ஒரு வேடிக்கை முந்தா நாள் என்னுடைய பெண் ஒன்றுக்கு கல்யாணம் ஆகிட்டு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எனக்கு டயபெட்டிக் பேஷண்ட், நான் எனக்கு பிளட் பிரஷர் இருக்கிறதால ஒரு ஃபிளக்சுவேஷன் என்றால் திடீரென்று சுகர் இறங்கும், கண் மயங்கும், நெற்றி வேர்க்கும், திடீரென்று பிளட் பிரஷர் ஏறும், ஒரு மூளை குழப்பப்படுகிற மாதிரி வரும். இந்த ஒரு 6 மாத காலமாக மிக கடுமையாக இருந்தது. எனக்கு யோசனை, இந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் கல்யாணம் செய்யாமல் திடீரென்று ஏதாவது ஆகிவிட்டால் பெண்களுடைய வாழ்க்கை கஷ்டமாகிவிடுமே என்று ஒரு நாள் மத்தியானம் ரொம்ப கடுமையாக தோன்றிற்று. தோன்றி படுத்துக்கொண்டே இருந்தேன், தூக்கம் வரவில்லை. 4 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து டீ சாப்பிட்டு சாய்ந்து கொண்டே இருந்தேன். ஒருவர் உள்ளே வந்தார், அவர் எனக்கு அறிமுகமே இல்லை. உள்ளே வந்து வணக்கம் சொன்னார், நான் யாரோ என்று வணக்கம் சொன்னேன். உட்கார்ந்தார், உட்கார்ந்தார், தன்னுடைய பெயரை சொன்னார். உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, உங்களுடைய கவிதைகள் எல்லாம் படித்திருக்கிறேன். நான் இன்னார், என் பெயர் அழகப்பன், நானும் செட்டியார் தான் என்று அவர் சொன்னார். ரொம்ப சந்தோஷம், உட்காருங்கள் என்று பேசிக்கொண்டே இருந்தோம். என்னுடைய கவிதைகள்லாம் பற்றி சொன்னார். நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் என்றார். அவர் வரும்போது அவருடைய பையனையும் அழைத்து வந்திருந்தார். மறுநாள் சாப்பிட போனோம். அப்போ எல்லாரும் சொன்னார்கள், நல்ல பையன் என்றார்கள். கல்யாணம் பேசணும் முடிந்து போய்விட்டது. எல்லாரும் பையனை பார்த்துவிட்டு சொன்னார்கள், பையன் எவ்வளவு சுத்த கருப்பு, கண்ணங்கரையில் என்று பையன் இருக்கிறார் என்று. அவன் கிருஷ்ணனாலே அனுப்பப்பட்டவன், அப்படித்தான் இருப்பான். நான் தேடவே இல்லை, யோசிக்கிறேன், உடம்பு இப்படி இருக்கிறதே, ஆண்டவனே நான் கிருஷ்ணா நான் என்ன செய்ய போகிறேன், ஏன்னா சுகர் பேஷண்ட்டனுடைய முடிவு என்றைக்கு எப்படி என்று தெரியாது, இது என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்று நான் எண்ணிக்கொண்டே இருக்கிற போது ஒருவர் வருகிறார். சத்தியமாக அவருக்கு எனக்கு அறிமுகமே கிடையாது. நினைத்து கொண்டிருக்கிற போது அவர் உள்ளே வருகிறார், பேசுகிறார். மறுநாள் காரியம் முடிகிறது, கல்யாணம் மங்களமாக முடிந்து விட்டது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை என்பது இடையிலே எப்படி வருகிறது என்றால், சில காரியங்கள் தவறாக நடக்கும் போது வருகிறது அல்லது சரியாக நடக்கும் போது வருகிறது. சரியாக நடந்தாலும் தவறாக நடந்தாலும் ரெண்டையும் நடத்தி வைப்பவன் அவனையே என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது. ஆண்டவன் என்கின்ற வார்த்தை தமிழிலே ஏன் வந்தது? ஆண்களிலேயே தவசிரேஷ்டன் என்பதற்கு ஒரு அர்த்தம். ஆண் தவன், ஆண்களிலேயே தவசிரேஷ்டன், ஆண்டு அவன் என்ற ஒரு அர்த்தம். ஈண்டு அவன் நினைத்து தான் அவன் வருவான். ஈண்டு நான் நினைத்தால் ஈண்டு அவன் வருவான். ஆண்டு நீ நினைத்தால் ஆண்டு அவன் வருவான். எங்கே நீ நினைக்கிறாயோ அங்கே அவன் வருவான். நினைக்கின்ற வேகத்தில் அவன் வருவான். அதுதான் வேடிக்கை. அதிலே சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது நம்பிக்கை தானே, நம்பிக்கையின் மீது தானே ஓடுகிறது. கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டோம்? நானும் தான் 7 வருஷமா போறேன். அவன் கோயிலுக்கே போனதில்ல, 3 வீடு கட்டிட்டான். நான் 7 வருஷமா போனேன், ஒரு இடவையும் காணும். இந்த சாமியை போய் கும்பிட்டு என்ன பண்றது? எப்போது உனக்கு இந்த யோசனை வருகிறதோ அப்போது இறைவன் உன்னை கைவிடுகிறார். அவன் உன்னை என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், கடைசி வரையிலே நீ எப்படி உன்னுடைய குடும்பம் எவ்வளவு வறுமையிலே விழுந்தாலும் அந்த குழந்தையையும் மனைவியையும் விட முடியாமல் தாங்குகிற மாதிரி, எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் கடைசி வரையிலே இவன் நம்மோடு இருக்கிறானா என்று பார்த்து கடைசியாக உனக்கு அவன் அருள ஆரம்பிக்கிறான். சோதனை என்பது அதுதான். அவன் நான் என்னை இவ்வளவு சோதிக்கிறானே, இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறானே, நான் அவனுக்கு என்ன செய்தேன் என்று கேட்கவே கூடாது. பூர்வ கர்மா என்று அதைத்தான் சொன்னார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டாட் விழுந்திருக்கிறது, அது கொஞ்சம் பெருசாகி எதிரொலிக்கிறது, அவ்வளவுதான். ஒரு வார்த்தை சொல்லி நாம் எதிரியை திட்டினால் 10 வருஷம் கழிச்சு அதே வார்த்தையை காதால கேட்காமல் நான் சாக மாட்டோம், அது சுத்தமாக தெரிகிறது. யாரோ செய்த வினைக்கு பூர்வ ஜென்ம வினை என்கிறீர்களே, என்னுடைய தாத்தா செய்த பாவத்தை நானா அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடும். தாத்தா வைத்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லை, அதையும் எழுதி வைத்து விடுங்கள், அந்த பாவத்தையும் சேர்த்து எழுதி வைத்து விடுங்கள். சொத்து மட்டும் வேண்டும், பாவம் மட்டும் வேண்டாமோ? அனுபவித்தாக வேண்டும். தாத்தாவினுடைய சொத்து பேரனுக்கு என்று ஏன் வைத்தான்? தாத்தாவினுடைய பாவம் பேரனுக்கு என்பது அடுத்த அடி. அது அதை சொல்லாமல் வைத்தான். அவன் ஒவ்வொரு விஷயத்திலையும் அர்த்தத்தோடு தான் வைத்தான், விஷயம் புரியாமல் வைக்கவில்லை. முன்னெல்லாம் அந்த மரபே மறந்து போயிருக்கிறது. இப்போ 50வது வயதை ஆரம்பிக்கிற போது கொண்டாட வேண்டும், 60வது வயதை முடிகிற போது கொண்டாட வேண்டும். பல பேர் அதை மறந்து போகிறார்கள். 50வது வயது முடிகிற போது கொண்டாடக்கூடாது, கொண்டாடினால் அது போதும் என்ற அர்த்தம். அப்புறம் 10 வருஷம் லீட் பண்ணாது. 50வது வயது ஆரம்பிக்கும் போது அது 60க்கு லீட் பண்ணணும்ங்கிற ஆசையோடு 50 ஆரம்பத்தை கொண்டாடணும், 60 முடிவை கொண்டாடணும். 60 என்பது ஒரு சர்க்கிள். 60 என்பது என்ன ஒரு சர்க்கிள் என்றால், எல்லா கிரகங்களும் உன் குடும்பத்தில் விளையாடி முடிக்கின்ற, உன்னுடைய வாழ்க்கையில விளையாடி முடிக்கிற சர்க்கிள் 60 வருஷம். 60 வருஷத்துக்கு மேல போறபோது அது செகண்ட் கேம் ஆரம்பமாகிறது, 2வது விளையாட்டு ஆரம்பமாகிறது. ஆனால்தான் 60 வருஷம் என்று தமிழ்லேயும் சமஸ்கிருதத்திலேயும் 60 வருஷம் என்று வைத்தார்கள். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கே ஒரு நேரி இந்து மரபிலே உண்டு. நமக்கு அது மறந்து போய்விட்டது இப்போது.